خير الحمد لله اللهم صل على نبينا محمد وعلى ال نبينا محمد وبارك وسلم سوره النساء உடைய 4வது அமல் சரிங்களா اللهم صل على نبينا محمد இந்த சூரா அன்னிசா உடைய பிற்பகுதிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிஹாதுடைய சட்டதிட்டங்களை குறிப்பிடுகிறான். அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிவதற்குரிய நிபந்தனைகள், அதுபோன்று அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும், அதுபோன்று மூமின்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருடைய உறவுகளை எப்படி பேணுவது, என்னென்ன மரியாதை செய்வது என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதற்கு பிறகு மேலும் சில சமூகவியல் குறிப்பான சட்டதிட்டங்களையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இன்று இன்ஷா அல்லாஹ் சிலவற்றை பார்ப்போம். ஒரு முக்கியமான சம்பவத்தை முன்னிட்டும் இறக்கப்பட்ட ஒரு வசனமும் இந்த அத்தியாயத்திலே இடம்பெறுகிறது. அதாவது 69வது வசனம், அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் எனது வீட்டாரோடு இருக்கிறேன், பிள்ளைகளோடு இருக்கிறேன், ஆனால் உங்கள் ஞாபகம் வந்து விடுகிறது, உடனே ஓடி வந்து உங்களது திருமுகத்தை பார்த்துக் கொள்கிறேன், மனம் ஆறுதல் அடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ், எப்படிப்பட்ட பிரியம் உள்ளவராக இருந்திருப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. மனம் எனக்கு மகிழ்ச்சி அடைந்து விடுகிறது, ஆனால் இப்போது நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேனே ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறேன். சரி, உலகத்திலே நான் இங்கு இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள், எனக்கு உங்கள் தேட்டம் ஏற்படும் போதெல்லாம் ஓடி வந்து உங்களது முகத்தை கண்டுகொள்கிறேன், மனம் மகிழ்ச்சி அடைகிறது. நானும் இறந்து நீங்களும் இறந்து விட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உங்களை நபிமார்களோடு மிக உயர்ந்த தரஜாவிலே வைத்து விட்டால், நானோ நான் சொர்க்கத்திற்கு வந்தால் கூட அங்கு உங்களை பார்ப்பேனா என்ற எண்ணம் ஏற்பட்ட போது என் மனம் பதட்டப்பட்டு விட்டது அல்லாஹுவின் தூதரே, துடிக்கிறது அல்லாஹுவின் தூதரே, சொர்க்கத்திலே நான் உங்களை காண முடியுமா, அந்த தேட்டத்தோடு இப்போது வந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேயத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதரின் மீது எப்படிப்பட்ட பாசம் வைத்திருந்தார்கள் அந்த தோழர்கள். இது ஒன்றே போதுமானது அல்லாஹ் அவர்களை மன்னிப்பதற்கு. ஃபர்தான கடமைகளுக்கு பிறகு, ஈமானிற்கு பிறகு, ஹிஜ்ரத்திற்கு பிறகு அந்த நபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்களே இப்படிப்பட்ட ஒரு நேசம். முகீரத் இப்னு ஷுஅபா சொல்கிறார், நான் கைசர் மன்னரை பார்த்திருக்கிறேன், கைசர் மன்னரை பார்த்திருக்கிறேன், ஹிர்களை பார்த்திருக்கிறேன், கிஸ்ராவை பார்த்திருக்கிறேன், பெரிய பெரிய மன்னர்களை பார்த்திருக்கிறேன், அந்த மன்னருடைய சபையிலே அந்த மந்திரிகளோ அல்லது அவருடைய பணியாளர்களோ தங்கள் மன்னருக்கு செய்யாத மரியாதையை முஹம்மதின் தோழர்கள் முஹம்மதுக்கு செய்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தோழர்களின் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருப்பார்கள், அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்போதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனம் இறக்கப்பட்டதாக 69வது வசனம் சூரா நிசா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் நாளை மறுமையிலே ரசூலோடு இருக்க வேண்டுமா, நூஹ் இப்ராஹிம் போன்ற அந்த இறை தூதர்களோடு இருக்க வேண்டுமா, அந்த தூதர்களை நீங்கள் மறுமையிலே சொர்க்கத்திலே காண வேண்டுமா, அல்லாஹுக்கும் அனுப்பப்பட்ட இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு அல்லாஹ் உங்களை தங்க வைப்பான். அந்த நபிமார்களோடு வாழ்ந்த சித்தீக் என்ற உற்ற தோழர்கள் அபூபக்கரை போல,
ஈசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஹவாரியூன் என்று தோழர்கள் இருந்தார்களே, அந்த நபிமார்களுடைய தோழர்களோடு அல்லாஹ் உங்களை வைப்பான். அந்த நபிமார்களோடு இறை போரிலே ஷஹீதானார்களே, ஷஹீதுகள் அவர்களோடும் அல்லாஹ் உங்களை தங்க வைப்பான். சாலிஹ் என்ற நல்லவர்களோடும் அல்லாஹ் உங்களை தங்க வைப்பான். இவர்கள்தான் சிறந்த நண்பர்கள். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, காலத்தால் அல்லாஹுவின் தூதரோடு நாம் பிந்து இருந்தாலும், அவர்களை நாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெறவில்லை என்றாலும், அபூபக்கரை, உமரை, உஸ்மானை, அலியை, இப்னு மஸ்ஊதை, முஆத் இப்னு ஜபலை, உபை இப்னு கஅபை, ஸைத் இப்னு சாபித்தை, அந்த மிகப்பெரிய நபித்தோழர்களை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு இந்த துன்யாவிலே கிடைத்திருக்கவில்லை என்றாலும், அவர்கள் மீது உண்மையான முஹப்பத்து வைத்திருப்போமே ஆனால், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டது போன்று அவர்களுக்கு இந்த ஷரியத்திலே கட்டுப்பட்டு நடந்தால், இன்ஷா அல்லாஹ் நம்மையும் அல்லாஹ் யாரோடு சேர்த்து வைப்பான், அந்த நபிமார்களோடு, அந்த சித்தீக்குகளோடு சேர்த்து வைப்பான் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. ஆமீன். அடுத்து சகோதரர்களே, இதிலிருந்து ஏறக்குறைய ஒரு 6-7 பக்கங்களுக்கு, ஒரு 40 வசனங்களுக்கு ஏறக்குறைய அல்லாஹு தஆலா ஜிஹாதுடைய சட்டங்களை ஆரம்பித்து விடுகிறான். எப்போதுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கூறிய அறிவுரை என்ன? மூமின்களே, எப்போதும் நீங்கள் தற்காப்பாக இருக்க வேண்டும். நல்லா பிரியாணியை தின்னுட்டு தொந்திய வச்சுக்கிட்டு சோம்பேறியா இருக்கக்கூடாது மூமின்கள். இன்றைக்கு இருப்பதை போல, யா அய்யுஹல் லதீன ஆமனு குதூ ஹிதரக்கும், நம்பிக்கையாளர்களே, எப்போதும் நீங்கள் உங்களது தற்காப்புகளோடு இருங்கள். ஃபன்ஃபிரூ சுபாதின் அவின்ஃபிரூ ஜமீஆ, நீங்கள் தனித்தனி குழுக்களாகவோ கூட்டங்களாகவோ ஜிஹாதுக்கு புறப்படுங்கள். அப்ப ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தனது ஈமானை, தனது குடும்பத்தை, தனது சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு துணிவோடு, வீரத்தோடு, துணிச்சலோடு, அதற்குண்டான உடல் வலிமையோடு இருக்க வேண்டும். சில முனாஃபிக்குகள் இருப்பார்கள், அவர்கள் ஜிஹாதை விரும்ப மாட்டார்கள். ஜிஹாதுடைய சட்டம் இறக்கப்பட்டால் அவர்கள் அப்படியே பூமியிலே கவ்விக்கொண்டு மிகப்பெரிய சுமை, ஒரு பலுவை தூக்கி வைத்திருப்பது போன்று அவர்கள் அசைய ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களை பொறுத்தவரை வெளியிலிருந்து பார்க்கணும், எந்த பக்கம் வெற்றி கிடைக்குதோ அந்த பக்கம் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறார்கள் ஹதீஸிலே, யார் அல்லாஹ்வின் பாதையிலே போராடவில்லையோ, போராட வேண்டும் என்ற எண்ணமும் இல்லையோ, அவன் மரணிக்கும் போது நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியிலே மரணிப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹிப்பு அன் உக்தல ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே நான் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸும்மா உஹியா, மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுக்க வேண்டும். வஉக்தல், அல்லாஹ்வின் பாதையிலே நான் கொல்லப்பட வேண்டும். மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதையிலே நான் கொல்லப்பட வேண்டும். மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதையிலே நான் கொல்லப்பட வேண்டும். மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலிருந்து ஃபீ ஸபீலில்லாஹி பிரிக்க முடியாது. அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா என்ற ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற நபித்தோழர் இருந்தார். ஈரானுக்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட போது, அங்கே இருந்த ஒரு கிறிஸ்துவ மன்னன் அவர்கள் அந்த குழு அனைவரையும் சிறைபிடித்துக் கொள்கிறான். அப்ப அந்த மன்னன், நீங்களெல்லாம் கிறிஸ்துவத்துக்கு மாறிடுங்க, இல்லைன்னா உங்களெல்லாம் நான் கொண்டுடுவேன்னு சொல்றேன். அதுவும் எப்படி கொள்ளுவேன், கொதிக்கக்கூடிய ஒரு நீரை உருவாக்கி ஒரு சட்டியில தண்ணீரை கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை போட்டுருவேங்கிறான். அப்ப தோழர்கள் மறுக்கிறார்கள். அப்ப ரெண்டு பேரை தூக்கி அதுல போட்டும் காட்டுறான். அப்படியே கொதிக்கக்கூடிய தண்ணீரிலே அப்படியே வெந்து நாறு நாறாக அவர்கள் கிழிந்து விடுகிறார்கள். பயங்கரமான வேதனை. அப்ப அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த மன்னன் சொல்கிறான், என்ன சொல்ல போற, இந்த மாதிரிதான் எல்லாரையும் போட போறேன், ரெண்டு பேரை போட்டுட்டான். அப்ப யாருமே ஈமானை விடுவதற்கு தயாராக இல்லை. ரெண்டு சஹாபாக்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க, மிச்சம் இது. இந்த மன்னன் என்ன செய்யலாம், கூட்டிட்டு போங்க எல்லாரையும். இவர்களுடைய இந்த தளபதி இடத்துல கேளுங்க,
கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்றாரா இல்லையான்னு சொல்லி. அதிலும் என்ன சொல்கிறான், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டால் உன்னை எனது ஆட்சியிலே கூட்டாக்கிக் கொள்கிறேன் என்று தளபதி இடத்திலே துன்யாவை கூறி அவரை பேரம் பேசுகிறான். அவர்கள் அதற்கு தயாராகவில்லை. சொல்றா சரி கூட்டிட்டு போங்க, இவங்க ஒத்து வரலன்னு சொன்னா எல்லாருடைய தலையை சீவிடுங்கன்னு சொல்லிட்டு அப்ப அழைத்து போகப்பட்ட போது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா கண் கலங்குகிறார்கள். உடனே கூட்டிட்டு போன அந்த காவலாளிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, பயம் வந்துருச்சு போலருக்கு உயிர் மேல அப்படின்னு கூட்டிட்டு வராங்க மன்னர் இடத்துல. ஸோ மன்னரே இவர் கண் கலங்கினாரே ஏதோ மனம் மாறிட்டார் போலருக்குன்னு கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்ப அந்த மன்னர் கேட்கிறார் என்ன செய்தி என்பதாக. அப்போது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரொம்ப நிலை தடுமாறாமல் ரொம்ப அமைதியாக சொல்கிறார்கள், மன்னனே ஈமானின் தடுமாற்றத்தால் நான் அழவில்லை, மாற்றி உள்ளத்திலிருந்து எழுகிறது சகோதரர்கள். ஈமானின் தடுமாற்றத்தால் மௌத்தை பார்த்து அந்த மௌத்துடைய பயத்தால் நீ கொடுக்கின்ற வேதனையின் பயத்தால் நான் அழவில்லை, ஒரு உயிர் தானே இருக்கிறது அல்லாஹ்வின் பாதையிலே நான் கொடுப்பதற்கு, எனது உடலில் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை அளவிற்கு எனக்கு உயிர் அல்லாஹ் கொடுத்திருந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக நான் அதை அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்திருப்பேனே, இந்த உயிர் பிரிந்து விட்டால் வேறு உயிர் என்னிடம் இல்லையே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே மன்னனால் அவருடைய இருக்கையிலே அமர முடியவில்லை, எழுந்து விடுகிறான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவின் கரத்தை பிடித்து விடுகிறான். உங்களை போன்ற ஒரு தியாகிகளை நான் பார்க்கவில்லை, ஏற்கனவே ரெண்டு பேரை அந்த கொதிக்கிற நீர்ல போட்டப்ப அவங்களும் தடுமாறல, அதை பார்த்து நீங்களும் தடுமாறவில்லை, இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறான். எனது நெற்றியிலே முத்தமிடு, உங்கள் அனைவரையும் நான் விட்டு விடுகிறேன் சொல்லி. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அதே போல நெற்றியில முத்தம் கொடுக்குறாங்க. திரும்ப வர்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா மூமின்களையும் அழைத்து அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவின் நெற்றியிலே முத்தமிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இப்படித்தான் ஒரு முஸ்லீமுடைய வீரம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் யாரிடத்திலே போராட வேண்டும் தெரியுமா, யார் மறுமையை விற்று இந்த துன்யாவை வாங்கி கொண்டார்களோ துன்யாதாரிகள், அவர்களிடத்திலே நீங்கள் அல்லாஹுவின் பாதையிலே போர் புரியுங்கள். சரி, போர் புரியறதுனால உங்களுக்கு என்னப்பா கிடைக்க போது, பயப்படாதீங்க, செத்தாலும் சரி அல்லது நீங்கள் வெற்றி கொண்டாலும் சரி உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது, பயப்பட தேவையில்லை, செத்தாலும் அது சாதாரணமான சாவு அல்ல, ஷஹாதத்துடைய சாவு. அல்லாஹு தஆலா இதே சூராவிலும் சொல்கிறான், சூரத்துல் பக்கராவிலும் சொல்கிறான், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் ஒரு காலம் இறந்தவர்கள் செத்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், சாதாரண மையத்தாளிகளை போன்று அவர்கள் கிடையாது சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் கருத்துகிறான். மாறாக அவர்கள் யார், தங்கள் ரப்பிடத்திலே ஹயாத்தாக உள்ளவர்கள், பல்ஹும் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு விசேஷமாக ரிஸ்க்கு கொடுக்கப்படுகிறது, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டும் அடுத்து வரக்கூடிய மூமின்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கூலியை வீணாக்காமல் நன்மையை கொடுப்பான் என்பதை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், மூமின்களே உங்களுக்கு ஈமானிய ரோஷம் இல்லையா, ஈமானிய ரோஷம் இல்லையா, உணர்வு இல்லையா, பலவீனமான ஆண்கள் பெண்கள் மாற்றார்களின் நாடுகளிலே வசிக்கின்ற அந்த மூமின்கள் பலவீனர்கள் அந்த மாற்றார்களால் துன்புறுத்தப்பட்டு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு, யா அல்லாஹ் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை நீ அனுப்ப மாட்டாயா, எங்களை இந்த நாட்டிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை எங்களுக்கு நீ அனுப்ப மாட்டாயா என்று அவர்கள் என்னிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுகபோகமாக வாழக்கூடிய முஸ்லிம்களின் நாட்டிலே வாழக்கூடிய மூமின்களே, உங்களுக்கு ரோஷம் வரவில்லை, உங்களது சகோதரர்களை பாதுகாப்பதற்கு உங்களது ஈமானிய உறவுகளை ஈடேற்று உங்களது ஈமானிய உறவுகளை காப்பதற்கு உங்களுக்கு ரோஷம் வரவில்லையா, மாலக்கும் லா துகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போராடாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது மூமின்களே, வல் முஸ்தலஃபீன மினர் ரிஜாலி வல் நிஸாஇ வல் வில்தான், பலவீனமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்னிடத்திலே துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார ஊரிலிருந்து எங்களை காப்பாற்று, உன் புறத்திலிருந்து உதவக்கூடிய ஒரு உதவியாளரை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொடு, எங்களுக்கு ஒரு பாதுகாவலரை ஏற்படுத்திக் கொடு என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்களே, நீங்கள் அவர்களுக்காக போராட மாட்டீர்கள்,
எனது மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த பலவீனமான மூமின்களை வென்றெடுப்பதற்காக நீங்கள் போராட மாட்டீர்கள்.
அல்லாஹ் சொல்கிறான், புரிந்து கொள்ளுங்கள்,
நீங்கள் மூமின்களாக இருந்தால் எனது பாதையிலே போராடுவீர்கள். அல்லதீன ஆமனு யுகாதிலூன ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் மூமின்களாக இருந்தால் எனது பாதையிலே போராடுவீர்கள். அப்ப யார் அல்லாஹ்வின் பாதையிலே போராடவில்லையோ அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் ஷைத்தானின் பாதையிலே போராடுகிறார்கள். காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் தாகூ ஷைத்தானின் பாதையிலே போராடுகிறார்கள். ஷைத்தானின் அந்த நண்பர்களிடத்திலே ஷைத்தானுக்காக வேண்டி போராடக்கூடிய ஷைத்தானின் பாதையிலே போராடக்கூடிய அந்த காஃபிர்களிடத்திலே மூமின்களை நீங்கள் போராடுங்கள், பயப்படாதீர்கள் அவர்களை பார்த்து. இன்று மூமின்களுடைய உள்ளத்திலே பயம் குடிகொண்டு விட்டது, பயம் குடிகொண்டு விட்டது. எந்த காஃபிரை பார்த்தாலும் பயம். ஏன்? இவனுடைய உள்ளத்திலே ஈமானுடைய துணிச்சல் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவனை பார்த்து பயப்படாத, அவனது ஆயுதத்தை பார்த்து பயப்படாதே, அவனது எண்ணிக்கையை பார்த்து பயப்படாதே, அவனது டெக்னாலஜியை பார்த்து பயப்படாதே. இன்ன கைத ஷைத்தானி கான ழைஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிக பலவீனமானது. ஷைத்தானின் சூழ்ச்சி மிக பலவீனமானது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு வீரத்தை ஊட்டுகின்றான். ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் ஜிஹாதை கடமையாக்காமல் தான் இருந்தேன், அல்லாஹு தஆலா சொல்கிறான். மக்காவில இருக்கும்பொழுது ஜிஹாது கடமையாகவில்லை, அப்பயே மூமின்கள் யாரெல்லாம் ஜிஹாதை கடமையாக்கிவிடு, இந்த காஃபிர்களை ஒன்னு ரெண்டு நாங்க பார்த்துருவோம்னு சொல்லி சில மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, வேணா நீங்க ஒழுங்கா தொழுங்க, ஒழுங்கா ஜகாத்து கொடுத்தீங்க, உங்களை அடக்கி கொண்டு இருங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஜிஹாதுக்கு ஒரு மூமின் தயாராக வேண்டும் என்றால் அவரிடத்திலே தொழுகை சரியாக இருக்க வேண்டும், சஃபு சரியாக இருக்க வேண்டும், சலாத்து சரியாக இருக்க வேண்டும், ஜகாத்து சரியாக இருக்க வேண்டும். அத்தனை தொழுகையும் பாழாக்கிட்டு நீங்க ஜிஹாதுக்கு போனீங்கன்னா உருப்பட முடியாது. அத்தனை தொழுகைகளை இபாதத்தை பாழாக்கிவிட்டு முஸ்லிம்கள் முன்னேற்றத்திற்கு அவர்கள் என்ன கூப்பாடு போட்டாலும் சரி, தலைகீழாக நின்றாலும் சரி, அவர்கள் முன்னேற முடியாது. இன்று பாருங்கள், அப்படித்தான் தொழுகை பாத்தில், தொழுகையின் நேரங்கள் பாத்தில், ஆனா முஸ்லிம்களை முன்னேற்றுவதற்காக என்னென்னவோ செய்வாங்க, தொழுகையை பற்றி எந்த விதமான அவர்களுக்கு அக்கறையும் இருக்காது. ஏன்? தொழாதவர்கள் எல்லாம் முஸ்லிம்களின் முன்னேற்றம் என்பதற்காக அவர்கள் கூப்பாடு போடுவார்கள், இயக்கம் வைத்திருப்பார்கள், என்னென்னமோ செய்வாங்க. அல்லாஹ் சொல்கிறான், எப்படி கிடைக்கும் வெற்றி? கிடைக்காது. ஏன்? முஸ்லிம்களுடைய வெற்றியின் முதல் படியே என்ன? ஹய்யாலல் ஃபலாஹ். இந்த வெற்றிக்கு வருவதற்கு முன்னால், இதிலே சரியாவதற்கு முன்னால் நீங்க என்ன கரணம் போட்டாலும் சரி, ஒன்னும் நடக்க போவது கிடையாது. அப்ப தொழுகை அதன் அர்த்தத்திலே, ஜகாத் அதன் அர்த்தத்திலே முஸ்லிம்களிடத்திலே வரும்போதுதான் ஜிஹாதுடைய வீரம் வரும், அல்லாஹுடைய உதவி வரும். இல்லை என்றால் மக்களை பார்த்து பயந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாவை பயப்படுவது போல இந்த மக்களை பயப்படுவார்கள். அல்லாஹ் சொன்னா இல்லவே இல்லை, அது கூட இல்லை, என்னை விட அதிகமா இவனோட தான் பயப்படுறாங்க. யாரை விட? அல்லாவை விட அதிகமாக இவர்கள் ஒரு கூட்டம் காஃபிர்களைத்தான் பயப்படுகிறார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு இன்னும் வீரத்தை சொல்கிறான், மூமின்களே உங்களுக்கு மரணத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் எங்கு இருந்தால் என்ன, எங்கு வசித்தால் என்ன, மாட மாளிகைகளிலே, பெரிய கோபுரங்களிலே, பலமான கோட்டைகளிலே உங்களை பாதுகாத்தாலும் மரணம் உங்களை கவிக்கொள்ளும். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, நீங்கள் உயரமான கோட்டைக்குள்ளே பதுங்கி கொண்டாலும் சரி மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பார்க்க மாட்டீர்களா, அல்லாஹ்வின் பாதையிலே அந்த மரணம் உங்களுக்கு வந்தால் எவ்வளவு நன்மையாக இருக்கும். தடுக்கையிலே வருவதை விட, நோய் நொடியிலே வருவதை விட, திடீரென வருவதை விட அல்லாஹ்வின் பாதையிலே அந்த மரணம் உங்களுக்கு வந்தால் எவ்வளவு நன்மையாக இருக்கும், யோசித்து பாருங்கள். அடுத்து சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக விதியை பற்றி சொல்லுகின்றான். நிகழ்வதை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், இந்த சோதனைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருகிறான். சில நேரங்களிலே சோதனை வருகிறதா? மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ் வமா அஸாபக மின் சையத்தின் ஃபமின் நஃப்ஸி. உங்களிலே சில பிரச்சனை இருக்கலாம். சோதனைக்கு என்ன காரணம்? உங்களிலே சில பிரச்சனை இருக்கலாம், உங்களிலே சில தவறு இருக்கலாம், உங்களிலே சில ஒழுங்கினம் இருக்கலாம். அதனால் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான். இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஒட்டுமொத்த சோதனைக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது போட்டு விடுகிறோம். என்னமோ நம்ம எல்லாம் கரெக்டா பெர்ஃபெக்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான்லயோ அவங்களுடைய அமல்லையும் நம்ம எல்லாம் வந்துட்ட மாதிரி நம்மள்கிட்ட எந்த குறையுமே இல்லை. எல்லா குறையும் யார் மேல? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாப்பானாக, மஹாதல்லா, அல்லாஹுவின் மீது, விதியின் மீதுன்னு சொல்லிட்டு நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சகோதரர்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நாம் பார்க்க வேண்டும், நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது. நபியை பார்த்து சொல்கிறார், நபியே உமக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது என்றால் அந்த சோதனையின் காரணம் உன்னிலிருந்து இருக்கலாம், உன்னில் உள்ள ஒரு தீமையின் காரணமாக இருக்கலாம். இந்த இடத்துல அல்லாஹ் எதை சொல்கிறான்? உஹது போரிலே நபி தோழர்கள் சில தவறு செய்தார்களே, நபியின் கட்டளையை மீறினார்களே, அல்லாஹு தஆலா அதை நபியோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறான். அப்படித்தான் சகோதரர்களே, சமுதாயத்திலே ஒருவர் தீமை செய்வார் என்றால் அந்த தீமைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம விலகி இருக்க முடியாது. ஒரு சமுதாயத்திலே ஒருவர் தீமை செய்கிறார் என்றால் அந்த தீமையை தடுக்கவில்லை என்றால், அந்த தீமையை வெறுக்கவில்லை என்றால், அதற்கு நானும் நீங்களும் பொறுப்பாளிகள். அவருக்கு சோதனை ஏற்படும் போது அந்த சோதனையிலே நாம் எல்லாம் சிக்குவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. புரியுதுங்களா? ஒமா அசாபக மின் சையத்தின் ஃபமின் நஃப்ஸி. அடுத்து அல்லாஹ் திரும்பவும் சொல்கிறான், உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஒமன் யுத்இ ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். அந்த உஹதுடைய தோழர்கள் நபியின் கட்டளைக்கு மாறு செய்தார்கள், ஒரு கட்டளைக்கு மாறு செய்தார்கள். அதுவும் எப்படி? தவறாக புரிந்து கொண்டு. நபி அவர்கள் இந்த மலையிலே நம்மை நிற்க வைத்தது வெற்றி ஏற்படும் வரைதான். வெற்றி கிடைத்து விட்டது, காபிர்கள் புறமுதுகிட்டு திரும்பி விட்டார்கள், கனிமத்தை முஸ்லிம்கள் பொறுக்கும் போது நாமும் அவர்களுடன் சேர்ந்து சேகரிப்போம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இதுவரைதான் என்று தவறாக புரிந்து கீழே இறங்கினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபிக்கு கீழ்படியாமல், நபியின் கட்டளைக்கு உட்படாமல், நபியின் இத்தாத்துக்கு முழுமையாக இறங்காமல், உன் அறிவுக்கு புரியுது புரியல, நீ தவறா, இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது, நபி கிழித்த கோட்டை தாண்டக்கூடாதுங்க, உயிரே போனாலும் சரி. அதைத்தானே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மலையிலிருந்து இறங்காதீர்கள், எங்களை எதிரிகள் கொன்று, எங்களை எதிரிகள் கொன்று, பறவைகளும் ஓநாய்களும் எங்களை கொத்தி திம்பதை பார்த்தாலும் கூட நீங்கள் மலையிலிருந்து இறங்காதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு தெளிவாக சொல்லி இருந்த போது சில தோழர்களுடைய தவறு. அல்லாஹ் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? துரிதுன அரத துன்யா, துன்யாவுடைய செல்வமா உங்களுக்கு முக்கியம்? வல்லாஹு இந்தஹு, அல்லாஹ்விடத்திலே வறுமை இருக்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை நாடுகிறான். நீங்கள் துன்யாவை நாடி இறங்கி விட்டீர்களே. 70 நபி தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். எத்தனை பேர்? 70 நபித்தோழர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுக்கு கட்டுப்படாத வரைக்கும், சுன்னத்துக்கு வராத வரைக்கும், நீ எத்தனை 1000 இயக்கத்தை ஆரம்பிச்சாலும் சரி, எத்தனை போராட்டங்களை நடத்தினாலும் சரி, எவ்வளவு கழகங்களை உருவாக்கினாலும் சரி, கோடிக்கணக்கான மக்களை ஒன்று சேர்த்து மாநாடு நடத்தினாலும் சரி, நீ பிச்சைக்காரனாகத்தான் இருப்ப. எப்படி இருப்பாய்? பிச்சைக்காரனாகத்தான் இருப்பாய், கேவலப்பட்டவனாகத்தான் இருப்பாய். முஸ்லிம்களை இயக்கம் உங்களுக்கு வேண்டுமா? முஸ்லிம்களை உங்களுக்கு போராட்டம் வேண்டுமா? நபியின் சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு முதலிலே போராடுங்கள். எதற்கு போராட்டம்? எதற்கு? சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு, அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்களை நிலைநிறுத்துவதற்கு. அது பாழா போயிட்டார், தண்ணி அடிச்சுட்டு வரானோ, சீட்டு விளாண்டுட்டு வரானோ, அநியாயம் செய்துவிட்டு, அக்கிரமம் செய்துவிட்டு, மார்க்கத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான்? இதையே அல்லாஹ் தெளிவா சொல்லிறான், நபியே உமக்கு கட்டுப்படாமல் ஒருவன் செல்வானேயானால், முஸ்லிம் ஆயிட்டு இஸ்லாமுக்கு வந்ததற்கு பிறகு உமக்கு கட்டுப்படாமல் ஒருவன் இருப்பானே ஆனால் அவனை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை நபியே. எப்படிங்க? ஒமன் தவல்லா ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீலா. உமக்கு கட்டுப்படாமல் விலகிச் செல்பவருக்கு உம்மை பொறுப்பாளராக, உம்மை காப்பாளராக, அவர்களுக்கு அவர்களை கண்காணிப்பாளர்களாக, அவர்களின் காரியத்திற்கு நிர்வாகியாக நபியே நாம் உம்மை அனுப்பவில்லை. உங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்னமோ வேணுமோ அதுக்காக வேண்டி என்னமோ செய்கிறாங்களாம். எப்படி? கபுரு வணங்கிகள் இருக்கிறார்கள், நபியின் சுன்னத்தை நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு துரோகிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அதையும் இதையும் வாங்கி கொடுத்துட்டு அவனும் ஆட்சியில் வந்தால் லஞ்சம் வாங்குகிறான், அவனும் ஹராமித்தனம் செய்கிறான், அவனும் கோயிலுக்கு போய் பூஜை போடுறான். வெறும் பேர் வச்சதுனால, அரபி பேர் வச்சதுனால முஸ்லிம்கள் ஆகி விடுவார்களா? பிரிய வேண்டும் சகோதரர்களே, தெளிவுடைய வேண்டும். ஒமன் தவல்லா ஃபமா அர்ஸல்நாக அலைஹிம் ஹஃபீமா. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? நபியே, சில பேர் இருப்பாங்க முனாஃபிக்குகள், அவங்க உங்களுக்கு முன்னாடி வரும்போது கட்டுப்பட்டா கட்டுப்பட்டு சொல்லுவாங்க, அப்புறம் வெளியே போயிட்டு அவங்களுக்கு எதனா சதி திட்டம் தீட்டுவாங்க. எனவே நீங்கள் கவனமாக இருங்கள், அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டி அவன் மீது பொறுப்பு சாட்டி இருங்கள். அவன் தான் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு சிறந்த பொறுப்பாளன், வக்கீல். உங்களது பொறுப்புகளை நீங்கள் காபிர்களிடத்திலே ஒப்படைக்காதீர்கள். நீங்கள் அவரையும் இவரையும் நம்பாதீங்க, அல்லாஹுவை நம்பி இருங்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப இந்த குர்ஆனின் பக்கம் வருகிறான். குர்ஆன் இறக்கப்படுகிறது, ஓதப்படுகிறது. மூமின்களையும் அல்லாஹ் கேட்கிறான், மூமின்கள் அல்லாத ஏனவர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். இந்த குர்ஆனை சிந்தித்து பாருங்கள், இதிலே முரண்பாடுகள் கிடையாது. இதிலே முரண்பாடுகள் இது இதிலே முரண்பாடுகளை அவர்கள் காண்பார்களே ஆனால் அதற்கு சாத்தியமே கிடையாது. அல்லாஹ் அல்லாத வேறு ஒருவன் இறக்கி இருக்கலாம் என்று சொல்லலாம். எப்போது இதிலே முரண்பாடுகளே இல்லையோ இதை அல்லாஹ் தான் இறக்கி இருக்கிறான். திரும்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிஹாதின் பக்கம் வருகிறான். நபியே கவலைப்படாதீங்க, யாருமே உங்க பின்னாடி இல்லைனாலும் சரி, தனியா ஒரு ஆளா நின்று நீங்க ஜிஹாதுடைய மைதானத்துக்கு வாங்க. ஃபகாதில் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், யாருமே உங்க சப்போர்ட்டுக்கு வரல, எல்லாரும் உங்களை கை விட்டுட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஃபகாதில் ஃபீ சபீலில்லாஹ், நீ ஒரு தனி ஆளாக நபியே அல்லாஹ்வின் பாதையிலே போராட வருவீர். லா துக்கல்லஃபு இல்லா நஃப்ஸக், உனக்கு உனது கடமைதான் இருக்கிறது, உனக்கு உன்மீது உள்ள கட்டளையை நிறைவேற்றுவது தான் இருக்கிறது. பின்னாடி எல்லாம் என்ன அம்போனு விட்டு போயிட்டாங்களே, கவலைப்படாதீங்க. வஹர்ரிதுல் முஃமினீன், ஆனால் முஃமின்களுக்கு அல்லாஹ்வின் பாதையிலே போராடுவதற்குண்டான ஆர்வத்தை ஊட்டிக்கொண்டே இருங்கள். முஃமின்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதற்குண்டான வீரத்தை நீங்கள் ஊட்டிக்கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா காஃபிர்களின் அந்த தண்டனை, காஃபிர்களின் அந்த பாதிப்பிலிருந்து, அவர்கள் உங்களை தாக்குவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க போதுமானது. நீங்க வீரமா இருந்தா போதும், தயாரிப்பா இருந்தா போதும், அல்லாஹ் அவர்களின் உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்துவான். நமக்கு வீரமும் இல்லை, தயாரிப்பும் இல்லை, துணிவும் இல்லை, அதற்குண்டான எந்த ஏற்பாடும் இல்லை. சிதறி சீரழிந்து கிடக்கும் போது அவன் என்ன செய்வான்? இப்ப உதாரணத்துக்குங்க, கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. ஒரு சிங்கம் இருக்குங்க, என்ன இருக்கு சிங்கம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை பார்த்துருக்கீங்க. ஒரு சிங்கம் இருக்குது, ஆனா செத்து போய் கிடக்கு. எப்படி கிடக்கு? செத்து போய் கிடக்கு. இப்ப என்ன நடக்கும்? அந்த பக்கம் போறதுக்கு யாராவது பயப்படுவாங்களா? ஒரு செத்த சிங்கம் கிடக்குதுங்க, அந்த பக்கம் போறதுக்கு யாராவது பயப்படுவாங்களா? ஏ செத்து போய் கிடக்குது, ஒண்ணுமே செய்யாத, யாருமே அந்த பக்கம் போக பயப்பட மாட்டாங்க. காக்கா கூட அது மேல ஏறி கொத்து கொத்துன்னு கொத்தும். ஆனா அதே நேரத்துல ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு கிழட்டு சிங்கம் கிடக்குதுங்க, ஆனா உயிரா இருக்கு. பக்கத்துல போறதுக்கு தைரியம் வருமா? சும்மா வருமா? பிராக்டிக்கலா சொல்லுங்க. கிழட்டு சிங்கம் தான், நோய்வாய்ப்பட்டு கிடக்குது, ஆனா உயிரா இருக்கு. கிட்ட போவாங்களா யாராவது? ஏன் உயிரா இருக்கு? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ஒரு சின்ன உதாரணம் புரியறதுக்கு. நம்ம சரியத்துக்கு உதாரணம் சொல்ல முடியாது. மூமின்கள் வீரத்தோடு இருந்தால், ஈமானோடு இருந்தால், வீரமும் ஈமானும் இல்லை என்றால், ரெண்டுத்துக்கு இதான் உதாரணம். நம்மிடத்துல ஈமானும் அல்லாஹுடைய சட்டமும் சரியாக இருந்தால் நம்ம உயிரா இருக்கிறோம். நமக்கு உயிர் எது? ஈமான். நமக்கு எது வல்ல உயிர்? இயக்கங்கள் அல்ல, கூப்பாடுகள் அல்ல, கழகங்கள் அல்ல. நமக்கு உயிர் எது? நமக்கு உயிர் ஈமான், நமக்கு உயிர் ஒற்றுமை, நமக்கு உயிர் தக்வா, நமக்கு உயிர் இத்தாஅத்துல்லாஹ் இத்தாஅத்துர் ரசூல். அது இல்ல, எல்லாமே இருக்குது, ஒன்னும் வேலைக்காது. அப்படித்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம் வரலாற்றிலே, சமீப காலத்திலும் என்ன பார்க்கிறோம் அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், அதனால நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் அவர்களுடைய அந்த அந்த தாக்குதலில் இருந்து நான் தடுப்பேன் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், நான் கடினமான பலம் உள்ளவன், நான் தண்டிப்பதிலே கடுமையானவன், அல்லாஹ் மூமின்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்றான். யாரு? அல்லாஹ், நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று நமக்கு சொல்கிறான். அடுத்த சகோதரர்களே, சலாம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் அல்லாஹ் இடையே சொல்லிக் கொள்கிறான். என்ன? இஸ்லாம் என்பது வீரம், இஸ்லாம் என்பதும் துணிவு உள்ள மார்க்கம். அதுக்கு பேரு நம்ம காட்டுமிராண்டி ஆயிருப்போங்கிறது கிடையாது, அதுக்கு பேரு எப்போதுமே சண்டை சச்சரவோட இருப்போம் என்பது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்திலே அங்கே பண்பாடு இருக்கிறது. ஒருவர் மற்றவருக்கு நல்ல விஷயங்களிலே சிபாரிசு செய்வார்கள், தீய விஷயங்களிலே துணை போக மாட்டார்கள், சலாம் சொல்லிக் கொள்வார்கள். ஒருவர் சலாம் சொன்னால் அதைவிட அழகிய முறையிலே இவர் திரும்ப சொல்லுவார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களை எல்லாம் அல்லாஹ் விசாரிப்பவனாக இருக்கிறான், நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பான். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் சொல்வது உண்மை, அவனை விட உண்மை சொல்பவர் வேறு யாரும் இல்லை. திரும்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிஹாதுடைய சட்டதிட்டங்களுக்கு வந்து விடுகிறான். யார் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்களோ, நபியே அவர்களின் விஷயத்திலே நீங்கள் ஏன் இரண்டு நிலைப்பாடு உடையவர்களாக இருக்கிறீர்கள்? முனாஃபிக்குகளை ஒதுக்கி தள்ளிடுங்க, அவர்களை சேர்க்க நீங்கள் நினைக்காதீர்கள். அதுபோன்று யார் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த முனாஃபிக்குகளோடு தான் நட்பு வைப்பார்கள். அவர்களுக்கு இவர்களுக்கும் இடையில எப்போதும் கனெக்ஷன் இருக்கும். அவங்களுடைய நோக்கம் என்ன? அவர்கள் காபிராக இருப்பது போல நீங்களும் காபிர்களாக ஆகி அவர்களோடு ஒன்றோடு ஒன்று மெர்ஜாகிவிட வேண்டும். அதுதான் அவங்களுடைய நோக்கங்கள். எனவே அவர்களில் நீங்கள் யாரையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். குறிப்பா மக்காவிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த சட்டது, அதாவது மக்காவிலே இருந்த சிலரை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான், அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வராத வரைக்கும் உங்களது உறவினர்களாக இருந்தாலும் கூட அவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து இன்னும் சில மக்களை பத்தி சொல்றான். அவங்க யார் அப்படின்னு சொன்னா, நல்லவங்க தான், உங்கள்கிட்ட வந்து ஒப்பந்தம் செஞ்சு கொள்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா திடீர்னு திரும்ப அவங்களுடைய கூட்டத்தார்கள் பக்கம் போனா அங்க சோதிக்கப்பட்டு உங்களுக்கு எதிராக அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த உறுதி இல்லாத மக்களாக இருந்தால் அவர்கள் முற்றிலுமாக உங்களுக்கு பணிந்து உங்களுக்கு தீங்கு செய்வதிலிருந்து விலகாத வரை, அவங்க ஏதோ நிர்பந்தத்தில் சொல்லி நீங்க அவங்களையும் விட்டுடாதீங்க, அந்த பசங்களையும் பிடிச்சி வெட்டு வெட்டுன்னு வெட்டுங்க. அப்பதான் உங்களை பற்றிய பயம் அவர்களுக்கு இருக்கும். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில ஒப்பந்தத்தை பற்றியும் சொல்கிறான். ஒரு கூட்டம் வர்றாங்க, ஒப்பந்தம் செஞ்சு கொள்றாங்க, உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம், உங்களை எதிர்ப்பவர்களுக்கு நாங்கள் உதவியும் செய்ய மாட்டோம் என்று வந்துவிட்டால், முன்னால் அவர்களோடு உங்களுக்கு எவ்வளவு பகைமை இருந்தாலும் சரி, அவ்வளவுதான், அந்த பகைமையை இப்போது நீங்கள் காட்டாதீர்கள். உடனே அவர்களிடத்துல ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். யார் உங்களிடத்துல ஒப்பந்தத்துக்கு வர்றாங்களோ உடனே அவர்களிடத்துல ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். ஏன்? அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் போர் செய்து உங்களை மிகைக்கும்படியும் ஏற்பட்டிருக்கலாம். எப்ப பணிஞ்சு வந்துட்டாங்களோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், வம்பு சண்டைக்கு போவாதீங்க. பணிந்தவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள், அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்வதிலே நீங்கள் பழைய பகைமையை பார்க்காதீர்கள். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிஹாதுடைய சட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இடையில முக்கியமான சமூகவியல் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வரோம். உங்களுக்கு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், சூரா அன்னிசால சுற்றி சுற்றி அந்த சமூகவியல் சட்டம் வரும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய உயிரை, ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும், ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய உயிரை பறிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? வமா கான லில் முஃமினீன் அன் யக்துல முஃமினன் இல்லா ஹதா. ஒரு மூமின் இன்னொரு மூமினை கொல்வது என்பது சாத்தியமல்ல, ஏதோ தவறா நடந்துட்டா உண்டு. ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளனை கொல்வது என்பது சாத்தியமற்ற ஒரு செயல். அது நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயல், நிகழக்கூடாத ஒரு செயல், ஏதோ தெரியாமல் நடந்துட்டா வேற விஷயம். ஆனா இன்று பாருங்கள் முஸ்லிம்கள், தவறான ஆய்வு, தவறான முடிவு, அதனால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொத்து கொத்தாக கொலை செய்கிறார். ஈராக்கிலே நடப்பது என்ன, சிரியாவிலே நடப்பது என்ன, ஆப்கானிஸ்தானிலே நடப்பது என்ன, பாகிஸ்தானிலே நடப்பது என்ன, இதற்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? அனுமதி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அதுவும் தெரியாதனமா கொலை செஞ்சிட்டா கூட அதுவும் சாதாரண விஷயம் அல்ல, பயங்கரமான பாவம். தெரியாம செஞ்ச, தவறா செஞ்ச எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு தயாராயிருக்கிறாள். ஒரு மூமினை கொள்வதில் மட்டும் அது தெரியாமல் நடந்தால் கூட அதற்கு கஃபாராவை வைத்து விட்டான். அது என்ன கஃபாரா? சாதாரண கஃபாரா இல்லை, ஒரு மூமினான அடிமையை உரிமையிடுங்கள். நீங்கள் அந்த ஒரு மூமினுடைய சொந்தக்காரரிடத்தில் அவருக்குரிய தியத்தை கொடுங்கள், 100 ஒட்டகத்தை கொடுக்கணுங்க. வருங்க 100 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் குறைஞ்சது 10,000 திருகம். 10,000 திருகம் என்பது குறைஞ்சது இப்ப 15 ரூபா வச்சுக்கோங்க, 10,000 15 எவ்வளவு ஆச்சு, 180,000. அப்புறம் அந்த மாதிரி 100 எவ்வளவு ஆச்சு, மோர் தென் 1.5 50, அதாவது 1,50,00,000 ரூபா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு மூமினுடைய உயிரை தெரியாமல் கொன்றதற்குரிய நஷ்டம். ஒன்னு என்ன செய்யணும், ஒரு அடிமையை உரிமையிட்டுறணும், அது மட்டும் போதாது, அதுக்கப்புறம் குறைஞ்சது 1,50,000 ரூபா தியத்து கொடுக்கணும். அந்த உறவினர்கள் போயிட்டு போதனும் மன்னிச்சுட்டா உண்டு, பரவாயில்லைன்னு சொல்லி, தெரியாமதான நடந்துச்சுன்னு சொல்லி அந்த தியத்தை மன்னித்து விட்டால், அல்லது அதிலே ஒரு பகுதியை மன்னித்து விட்டால் பரவாயில்லை. அடுத்து அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் பாருங்கள், அந்த மூமின் உங்களுடைய எதிரி சமூகத்தில் இருக்கிறான். எப்படி, அவன் இன்னும் முஸ்லீமாகி இஸ்லாமிய நாட்டுக்குள்ளார வரல. இப்ப உதாரணத்துக்கு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நாடு பக்கத்தில் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க, அந்த நாட்டில இருந்து ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டார், ஆனா அவர் இன்னும் நம்ம முஸ்லீம் நாட்டுக்குள்ளார வரல. இப்ப எதிரில ஏதோ ஒரு சண்டையில ஒரு முஸ்லீம் அந்த பக்கம் போகும் பொழுது, ஒரு சண்டையில அங்க ஒரு முஸ்லிம தவறா கொண்டுட்டார், அது கூட அல்லாஹ் தப்புன்னு சொல்றான், அதுக்கும் பரிகாரம் உண்டு. ஒரு மூமினான அடிமையை நீ உரிமையிட வேண்டும், சரியா? அதுக்கு பிறகு உங்களுக்கும் எந்த சமூகத்துக்கும் இடையிலே ஒப்பந்தம் இருக்கிறதோ அந்த சமூகத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒருவரை தவறாக கொன்று விட்டால் அதுக்கும் பரிகாரம் இருக்கிறது. ஒரு மூமினான அடிமையை உரிமையிட வேண்டும், அதற்கு சாத்தியம் இல்லை என்றால் 60 நோன்பு தொடர்ந்து வைக்க வேண்டும். அதுல உள்ள ஒரு முஸ்லிம் ஒரு எதிரி சமூகமா இருந்தாங்க, ஆனா ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க, அதுல சமூகத்துல உள்ள ஒரு முஸ்லிம் கொல்லப்பட்டுட்டா அப்ப என்ன செய்யணும், ஒரு மூமினான அடிமையை உரிமையிடணும் அல்லது இல்ல? அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா, மூமினான அடிமை உரிமை உருவதற்குண்டான வசதி இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும், சும்மா கிடையாதுங்க, நினைச்சா கிடையாது, 60 நோன்பு கண்டிஷன், 2 மாசம், அது 1 மாசம் 29 வரலாம், 1 மாசம் 30 வரலாம், இஸ்லாமிய மாத கணக்குப்படி 2 மாச நோன்பு கண்டினியூவா வைக்கணுங்க. இன்னைக்கு பாருங்க முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை இவர்கள் மதித்தார்களா? சொன்னார்கள், மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று கொலை அதிகமாகிவிடும், கொலை அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள். அற்ப அற்ப காரணங்கள், ஒண்ணுமில்லாத காரணங்களை சொல்லி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களின் உயிர்களை ஹலாலாக்குகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களை தான் நபித்தோழர்களின் காலத்திலே ஹார்ஜியாக்கள் என்று சொல்லப்பட்டது. யார் என்று? ஹாரிஜியாக்கள். இந்த கூட்டம் எப்படி சஹாபாக்களின் உயிர்களையே ஹலாலாக கருதினார்கள், அவர்களை கொள்வதே ஹலால் என்று சொன்னார்கள். சின்ன சின்ன விஷயத்திலே, கருத்து முரண்பாடுகளிலே சஹாபாக்களை காஃபிர்கள் என்று கூறி அவர்களை கொலை செய்தார்கள், அவர்களோடு யுத்தம் செய்தார்கள். அப்ப இன்று முஸ்லிம்கள்ல சில பேர் இந்த மாதிரி ஒரு செயல்கள்ல போறாங்களே, அது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப மூன்று விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒன்று என்ன, ஒரு மூமினை கொலை செய்து விட்டால், அதாவது முஸ்லிம் நாட்டில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிமை தெரியாம கொலை செஞ்சுட்டா அதுக்கு தண்டனை என்ன, ஒரு உயிருள் ஒரு மூமினான அடிமையை உரிமையிட வேண்டும், தியத்தும் கொடுக்க வேண்டும். அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்கள் மன்னித்தாலே தவிர, இது ஒரு சட்டமா. இரண்டாவது சட்டம், எதிரி சமூகத்தில் உள்ள ஒரு மூமினை தெரியாமல் கொலை செய்து விட்டால், ஓர் அடிமையை உரிமை விட்டால் மட்டும் போதுமானது. இரண்டாவது சட்டம். மூணாவது சட்டம், ஒப்பந்தம் உள்ள சமுதாயத்தில் உள்ள ஒரு மூமினை தெரியாமல் கொலை செய்து விட்டால், ஓர் அடிமையை உரிமையிட வேண்டும், அதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை, யாராவது ஒரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்து விட்டால் அவனுடைய தண்டனை நரகம்தான். அதுல ரொம்ப காலம் அவன் அங்கே தங்கி இருப்பான், மத்தவங்களுக்கு மாதிரி சீக்கிரமா அவனுக்கு விடுதலை கிடைத்து விடாது. அல்லாஹ் அவனை கோபித்துக் கொள்வான், அவனை அல்லாஹ் சபித்து விடுவான், மகத்தான பயங்கரமான வேதனையை அல்லாஹ் அவனுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து ஒரு சம்பவத்தை சொல்றான், அதை கேட்டு முடிப்போம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு சில தோழர்களை அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் எதிரி சஹாபாக்கள் வர்றதை கேட்ட உடனே பயந்து எல்லாம் ஓடிவிட்டாங்க. அதுல ஒரு ஆட்டு இடையர், ஒரு மனிதர், அவர் முஸ்லீமா இருந்தார். நான் தான் முஸ்லீமா இருக்கிறேனே, நான் எதுக்கு பயந்து ஓடணும், அவங்க காஃபிர்களை பிடிக்கதான வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆட்டு ஆடுகளோட அப்படியே ஊர்லயே தங்கிக்கிட்டார். எல்லாரும் வந்தவுடனே சலாம் சலாம்னார். அப்ப என்ன நடந்துச்சு, அவர் வந்தவுடனே எல்லாரையும் பார்த்துட்டு சலாம் சலாம்ங்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அமீராக்கி வச்சிருந்த அனுப்பியிருந்தாங்கல்ல, அவர் பார்த்தாரு என்னடா ஆட்டு மந்த நிறைய இருக்குது, எல்லாம் ஓடி போயிட்டாங்க, இவரை போட்டு சலாம் சலாம் சொல்றாரு, ஒருவேளை உயிரை பாதுகாக்கிறதுன்னு சொல்வாரோ, ஒருவேளை நம்மகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்வாரோ, இவர் உண்மையிலே அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு தவறா நினைச்சிட்டு அவர்கிட்ட கேட்காமலேயே வந்த வேகத்துல அவரை கூப்பிட்டார். போர் திரும்பி போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி வருது, சஹாபாக்கள் கரெக்டா சொல்லுவாங்க நடந்தது, நான் ரசூலல்லாஹ் நாங்க போனோம், ஒருத்தர் சலாம் சொன்னாரு, ஆனா நாங்க போன வேகத்துல காஃபிர்கள் மேல உள்ள கோபத்துல அவரை நிறுத்தி நீ எதுக்கு சலாம் சொன்ன, நீ முஸ்லீமானியா முஸ்லீமாகலையா அப்படின்லாம் கேட்கல, கொண்டு ரசூல்லா அவருடைய ஆடெல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறான். அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்திருக்க வேண்டாம், அவர் எந்த எண்ணத்தில் சலாம் சொன்னார் என்று, சும்மா சொன்னாரா, அதுக்கு சொன்னாரா, இதுக்கு சொன்னாரா, உனக்கு எதற்கு அதற்கு அதெல்லாம், சலாம் சொல்லிட்டா முஸ்லீம் அவ்வளவுதான். அவர் பணிந்து விட்டார். அல்லாஹ் சகத்த கல்பஹு, திரும்ப 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சஹாபி சொல்றாங்க, நான் முஸ்லிமாகவே ஆகி இருக்க கூடாதே இந்த நிகழ்வு வரை, இதுக்கு பின்னாடி நான் முஸ்லீமா இருக்கலாமே, இப்படி நான் இஸ்லாமை ஏற்று இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து விட்டேனே, யா லைதனி மா அஸ்லம்து கப்ல ஹாதா. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோபப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹ் உம் வசனத்தை இறக்கிட்டான், முமின்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போர்ல போகும்போது தெளிவா இருங்க, சலாம் சொன்ன ஒருத்தரை பார்த்து முமின் இல்லை நீங்க சொல்லிடாதீங்க, துன்யாவுடைய காசு பணமா உங்களுக்கு வேணும், அல்லாஹ்விடத்துல பெரிய கனிமத்து இருக்கு, நீங்க காசுக்காக வேண்டி எந்த உயிரையும் கொலை செஞ்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், நினைச்சு பாருங்க முமின்களே, நீங்களும் ஒரு நேரத்துல காபிர்களா தான் இருந்தீங்க, நீங்களும் ஒரு நேரத்துல மார்க்கத்தை அறியாம தான் இருந்தீங்க, அல்லாஹ் உங்க மேல கருணை காட்டி உங்களை முஸ்லீமாக ஆக்கி இருக்கிறான், எனவே தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அடுத்து அல்லாஹுத்தாலா ஜிஹாதுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போறான். ஜிஹாது செய்யறதுனாலையும் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்யறதுனாலையும் எவ்வளவு நன்மைகள் என்று அல்லாஹ் சொல்லி, நீங்க ஜிஹாதுக்கு போனால் கூட, எனது பாதையிலே போராடி இருந்தால் போராடி கொண்டிருந்தாலும் கூட, பலவீனமான சிரமமான நிலையில் இருந்தாலும் கூட, நபியே மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் அப்படி இருங்கள், தொழுகை விஷயத்திலே கவனமாக, எதிரிகள் புறத்திலிருந்து அம்புகள் வருகின்றன, ஈட்டிகள் வருகின்றன, இந்த காலத்துல சொல்றதா இருந்தா குண்டும் மழையா புழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் சொன்னா நபியே தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் அந்த நேரத்துல கூட. அதுவும் எப்படி, நீங்கள் இமாமாக நில்லுங்க, உங்களோடு ஒரு கூட்டம் தொழட்டும்,
ஒரு ரக்காத்து முடிச்சோம்னா அந்த கூட்டம் போய் ஜிஹாதில் ஈடுபடட்டும். ஏற்கனவே பாதுகாத்துக் கொண்டிருந்த கூட்டம் இப்போது வந்து உங்களோடு தொழட்டும். அப்ப உங்களுக்கு ரெண்டு ரக்காத்து, அந்த மக்களுக்கு ஒரு ரக்காத் என்று தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். ஆயுதங்களோடு தொழுகையிலே நீங்கள் நில்லுங்கள், பாதுகாப்போடு நீங்கள் தொழுகையிலே நில்லுங்கள். ஆனால் தொழுகையை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அப்ப ஜிஹாதுக்கு நீங்கள் நிற்கும் போது கூட, எதிரிகளுக்கு முன்னால் நிற்கும் போது கூட தொழுகையை நீங்கள் விடுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் இன்ன சொலாத்த காண தாடல் மினின கித்தாபம் மௌகூத்தா. நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த வசனத்தை. மூமின்கள் மீது தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. அப்ப தொழுது முடிச்சதுக்கு பிறகு நீங்க அந்த ஜிஹாதுடைய நேரத்தில் அவசர அவசரமா தொழுதீங்கள் அல்லவா, அதுல ஏற்பட்ட குறைகளை நீங்கள் போக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், மூமின்களே எப்போதும் நீங்க பயப்பட வேணாம், கோழையாக ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கு வலி இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வலி இருக்கும், உங்களுக்கு வேதனை இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வேதனை இருக்கும். அதனால வலியினாலேயோ வேதனையினாலேயோ பாதிப்பினாலேயோ நீங்கள் கோழைகளாக ஆகிவிட வேண்டாம். அடுத்த சகோதரர்களே, ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான், அதாவது பிற முஸ்லிம்களின் மீது, ஏனைய மக்களின் மீது படி போட்டு விடாதீர்கள். சமூகவியல் சட்டத்துக்கு அல்லாஹ் வந்துடுறான். சமுதாயத்தில் இருக்கும் பொழுது உண்மையை பேசுங்க, பொய் பேசாதீங்க, அவதூறு சொல்லாதீர்கள், பிறர் மீது பழி போடாதீர்கள், அது ஒரு பயங்கரமான பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை நாளை பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.